மேலும் மேலும் கண்டுபிடிப்புகள். உலகத்துக்கு என்ன தேவை என்பதை முதலில் கண்டுபிடிக்கிறேன், அதன்பின் அந்த தேவையை கண்டுபிடிக்க முனைகிறேன். ஸ்டாக் டிக்கர் கருவிகளை உற்பத்தி செய்து விற்றதில் வந்த லாபத்தில் புதிய ஆய்வுகள் பலவற்றை தொடங்கினார் எடிசன். 11 நாள்களுக்குள் ஒரு சிறு கண்டுபிடிப்பேனும் செய்தாக வேண்டும். 6 மாதங்களுக்கு ஒருமுறை குறைந்தபட்சம் ஒரு பெரிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தியாக வேண்டும். இதுதான் அவரது திட்டம். ஆனால் இதற்கு அதிகமாகவே அவர் நிகழ்த்தி காட்டினார். 1882 மட்டும் 141 கண்டுபிடிப்புகளுக்கு ஆய்வு செய்து 75 பேட்டன்ட்களை பெற்றார். இவை மட்டும்தான் என்பதில்லை, காப்புரிமை பெறாத கண்டுபிடிப்புகளும் காப்புரிமை பெற முயற்சி செய்யாதவையும் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக ரகசியமாக வைத்துக் கொண்ட கண்டுபிடிப்புகளும் ஏராளம். தமது கண்டுபிடிப்பு பணிகளிலும் அவற்றுக்கான காப்புரிமை பெற்று விற்பனை செய்வதிலும் வெற்றிகரமாக கால் ஊன்றும் வரை அவர் சந்தித்த இன்னல்கள் இவ்வளவென்று அறுதியிட்டு சொல்ல முடியாது. எடிசன் தோல்விகளைக் கண்டு துவண்டு விடவில்லை, ஏமாற்றங்களால் இடிந்து போய்விடவில்லை. தோல்விகளை அவர் 2 விதமாக பார்த்தார். 1, தன்னுடைய செயலால் அன்றி தானாக நிகழ்கிற தோல்வி. 2, தன்னுடைய அல்லது தன்னை சார்ந்தவர்களுடைய முயற்சியின்மையாலும் அலட்சியத்தாலும் நிகழ்கிற தோல்வி. தானே நிகழ்கிற தோல்வி அவருக்கு வருத்தத்தை கொடுப்பதற்கு பதிலாக மகிழ்ச்சியை கொடுத்தது. அத்தகைய தோல்விகள் படிப்பினைகள். எந்த விளைவு அந்த தோல்வியை நிகழ்த்தியதோ அந்த விளைவு எதற்கும் உதவாது என்ற ஞானத்தை அது கொடுக்கிறதல்லவா? எத்தனை முறை அத்தகைய தோல்விகளை சந்திக்க நேர்ந்தாலும் அவர் கலங்கவில்லை. ஒரே சமயத்தில் 1க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளில் ஈடுபடக்கூடியவர் எடிசன். ஒரு கண்டுபிடிப்பில் தேக்கம் நேர்ந்தால் இன்னொன்றுக்கு தாவி விடுவார். ஒரு கண்டுபிடிப்பிலிருந்து விடுபட்டு இன்னொன்றில் ஈடுபடுவதுதான் அவருக்கு ஓய்வு. ஒரு தந்தி கம்பியில் ஒரே சமயத்தில் ஒரு தந்திதான் அனுப்பவோ அல்லது பெறவோ முடியும். இது அந்த காலத்தில் இருந்த நிலை. ஆனால் எடிசன் ஒரு கம்பியில் ஒரே சமயத்தில் ஒரு செய்தியை அனுப்பவும் ஒன்றை பெறவுமாகிய இரட்டை செய்தி முறையை கண்டுபிடித்தார். அதற்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அதன் பிறகு 2 தந்திகளை ஒரே கம்பியில் அனுப்பவும் அதே சமயம் 2 தந்திகளை பெறவும் இயலுமாறு 4-மடி தந்தி முறையை கண்டுபிடித்தார். மின்னணு சாதனங்கள், அதாவது வால், டிரான்சிஸ்டர் முதலியவை கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்தில் இவற்றை கண்டுபிடித்ததுதான் சிறப்பு. தந்தியை பெறும்போது காகிதத்தில் புள்ளிகளாக அது பதிவாகும். அதை அனுப்பும் கருவியின் மூலம் கட்டுக்கட்டாக மாற்றி மிக வேகத்தில் வேறு இடத்திற்கு அனுப்ப முடியும். அங்கேயும் அது புள்ளிகளாக பதிவாகும். இதற்கு பதிலாக எழுத்துகளாகவே பதிவு செய்யும் இயந்திரத்தை கண்டுபிடிக்க முடியுமா என அவருடைய நண்பர் போப் கேட்டார். மிகுந்த முயற்சிக்கு பிறகு அப்படி ஒரு கருவியை உருவாக்கினார். ஒருநாள் ஒருவர் அவரிடம் மர அச்சுகளால் ஆன ஒரு கருவியை கொண்டு வந்து காட்டினார். அந்த அச்சுகளை அழுத்தினால் எழுத்துகள் தாளில் அச்சடிக்கப்பட்டன. அதற்கு டைப்ரைட்டர் என்று பெயரிடப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். எடிசன் அதை வாங்கி தன்னிடம் வைத்துக்கொண்டு அதில் பல மாற்றங்களை செய்தார். புது மாதிரியான தட்டச்சு இயந்திரம் உருவானது. அதுதான் பிற்காலத்தில் ரெமிங்டன் டைப்ரைட்டர் என்று புகழ் பெற்றது. எடிசனுடைய அலுவலகத்தில் அடிக்கடி பசையை உபயோகப்படுத்த வேண்டியிருந்தது. பசையை உபயோகப்படுத்தியவுடன் அது கையில் ஒட்டிக்கொண்டு இடைஞ்சல் கொடுத்தது. ஒருநாள் அவருடைய சக ஊழியரை அழைத்து கொஞ்சம் பசையை ஒரு காகிதத்தில் பரப்பி காய வைக்கச் சொன்னார். காய்ந்த பின் அதில் ஈரத்துணியை ஒற்றி எடுக்கச் சொன்னார். அந்த தாளை அப்படியே ஒட்ட முடிந்தது. இன்னும் கொஞ்சம் தீவிரமாக ஆராய்ந்து சரியான பசையை தேர்ந்தெடுத்து பசைத்தாள் சுருள்களை உற்பத்தி செய்தார். அதன் அடிப்படையில்தான் பசை தடவிய தபால் தலைகள், போஸ்டிட் என்று சொல்லப்படும் பசை தடவிய குறிப்பு தாள்கள் ஆகியவை உருவாயின. கடிதங்களையும் ஆவணங்களையும் படி எடுப்பதற்காக மிமியோகிராஃப் எனும் கருவியை எடிசன் கண்டுபிடித்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட அலுவலகங்களில் இந்த முறையை பயன்படுத்தி இருக்கிறோம். அதுதான் ஸ்டென்சில் தயாரித்து உருளையில் சுற்றி படியெடுக்கும் முறை. மெல்லிய தாளில் ஸ்டென்சில் கம்பி கொண்டு எழுதியோ தட்டச்சு செய்தோ ஸ்டென்சில் தயார் செய்து மை தடவிய உருளையில் சுற்றும்போது ஸ்டென்சிலின் துவாரங்கள் வழியே கசியும் மை தாளில் அந்த எழுத்தையோ படத்தையோ பதிவு செய்யும். எடிசன் தயாரித்த ஒரு ஸ்டென்சிலில் 2000 படிகள் எடுக்க முடியும்.